எசேக்கியேல் அத்தியாயம் 43. மகிமை ஆலயத்திற்கு திரும்புதல். பின்பு அவர் என்னை கிழக்கு திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கிழக்கு திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதியின் அருகிலே நான் கண்டிருந்த தரிசனத்தைப் போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். யெகோவாவுடைய மகிமை கிழக்கு திசைக்கு எதிரான வாசல் வழியாக ஆலயத்திற்குள் நுழைந்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உள்முற்றத்திலே கொண்டு போய்விட்டது. இதோ யெகோவாவுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. அவர் ஆலயத்திலிருந்து என்னுடன் பேசுகிறதை கேட்டேன். அந்த மனிதன் என்னுடைய அருகில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனிதகுமாரனே, இது நான் இஸ்ரவேல் மக்களின் நடுவே என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கும் என்னுடைய சிங்காசனமும் என்னுடைய பாதபீடத்தின் இடமுமாக இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என்னுடைய பரிசுத்த பெயரிலே தங்களுடைய மேடைகளில் தங்களுடைய வேசித்தனத்தினாலும் தங்களுடைய ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்களுடைய வாசற்படியை என்னுடைய வாசற்படி அருகிலும் தங்க வாசல் நிலைகளை என்னுடைய வாசல் நிலைகள் அருகிலும் சேர்த்து என்னுடைய பரிசுத்த பெயரை தாங்கள் செய்த அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என்னுடைய கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய வேசித்தனத்தையும் தங்களுடைய ராஜாக்களின் பிரேதங்களையும் என்னுடைய சமூகத்திலிருந்து அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாழ்ந்திருப்பேன். மனிதகுமாரனே, இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அக்கிரமத்தினால் வெட்கப்படும்படி நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி. அதின் அளவை அளக்கக் கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றிற்காக வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதின் அளவையும் முன்வாசல்களையும் பின்வாசல்களையும் எல்லா ஒழுங்குகளையும் எல்லா கட்டளைகளையும் எல்லா நியமங்களையும் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையின் உயரத்தின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். பலிபீடம் முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகளாவன: ஒரு கை முழமும் நான்கு விரற்கடையும் கொண்டது ஒரு முழமாகும். அதின்படி சுற்றத்தாரம் ஒரு முழ உயரமும் ஒரு முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலுமுள்ள விளிம்பு ஒரு ஜானுமாக இருக்கும். இது பலிபீடத்தின் மேல்பக்கம். தரையில் இருக்கிற ஆதாரம் துவங்கி கீழ்நிலை வரை இரண்டு முழமும் அகலம் ஒரு முழமும் சின்ன நிலை துவங்கி பெரிய நிலை வரை நான்கு முழமும் அகலம் ஒரு முழமுமாக இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் நான்கு முழ உயரமுமாக இருக்கும். பலிபீடத்தின் உச்சிக்கு மேலே நான்கு கொம்புகள் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் தன்னுடைய நான்கு பக்கங்களிலும் நான்கு சதுரமாக இருக்கும். அதின் நான்கு பக்கங்களிலுள்ள சட்டத்தின் நீளம் 14 முழமும் அகலம் 14 முழமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு அரை முழமும் அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் ஒரு முழமுமாக இருக்கும். அதின் படிகள் கிழக்குக்கு எதிராக இருக்கும் என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனிதகுமாரனே, யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டாக்கும் நாளிலே அதின்மேல் தகனபலியிடுகிறதற்கும் அதின்மேல் இரத்தம் தெளிப்பதற்குமான கட்டளைகள் எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் சந்ததியாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் நான்கு கொம்புகளிலும் சட்டத்தின் நான்கு முனைகளிலும் சுற்றியிருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காளையைக் கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டெரிக்க வேண்டும். இரண்டாம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவை பாவநிவாரணத்துக்காக பலியிடுவாயாக. அவர்கள் இளங்காளையினாலே பலிபீடத்தை சுத்திகரிப்பு செய்தது போல பாவநிவாரணம் செய்ய வேண்டும். நீ பாவநிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக. அவைகளை யெகோவாவுடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை யெகோவாவுக்கு தகனபலியாக இட வேண்டும். ஏழு நாள் வரைக்கும் அனுதினமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக. பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையிலிருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. ஏழு நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவநிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அந்த நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்களுடைய தகனபலிகளையும் உங்களுடைய நன்றிபலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.